சித்திரக்கூட தாமத்தில் அமர்ந்திருக்கிறோம். நம்ம முதல்ல சென்ற இடம் ஹனுமந்தாரா. அந்த மலையில் ஹனுமான் வந்து தன்னுடைய சூட்டை தணித்ததாக சொல்லப்படுகிறது. லங்கையில் மொத்தத்தையும் எரித்ததுக்கப்புறம் ஹனுமான் தன்னுடைய உடலில் இன்னும் உஷ்ணம் இருக்கிறதா உணர்ந்தார். அந்த உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ராமர்கிட்ட கேட்டப்ப, ராமர் சரி நீ சித்திரக்கூட்டத்துக்கு போய் இந்த இடத்துல நீ தங்கிடு அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த இடத்துல ஓடக்கூடிய நீரானது அந்த ஊற்று நீர், அந்த மலையிலேருந்து வரக்கூடிய ஊற்று நீர் ஹனுமானுடைய உஷ்ணத்தை குறைத்ததாக சொல்லப்படுது. அடுத்ததாக நம்ம மந்தாகினி கங்கையினுடைய ஒரு பகுதியான ஜானகி குண்டத்தை பார்த்தோம். இங்கே நம்ம மந்தாகினி கங்கையினுடைய கரையில் தான் இருக்கிறோம். மந்தாகினி கங்கை மனதினால், அதாவது அனுசூயாவினுடைய பதிவிரத்தையினால், அவளுடைய உயர்ந்த தன்மையினால் இந்த இடத்துல கங்கை தோன்றினது. இங்கே கொஞ்சம் முன்ன போனோம் அப்படின்னா அனுசூயாவினுடைய ஆசிரமம் அத்ரிமுனி அனுஷ்யா, அத்ரிமுனியினுடைய ஆசிரமம் இருக்குது. அந்த இடத்துல இருந்து தான் இந்த மந்தாகினி கங்கை உற்பத்தி ஆகுது. அங்கேருந்து வரும்போது அந்த ஜானகி குண்டம் அப்படிங்கிற அந்த இடத்துல ஜானகி தேவி, சீதாதா தேவி அவங்க நீராட்டதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்பட்டிகஷிலா அப்படிங்கிற இடம், ஸ்ரீராமருடைய பாதங்கள் அந்த பாறையில் பதிந்திருந்ததை நம்ம பார்த்தோம். அதற்குரிய வரலாறும் அங்கே சொல்லப்பட்டது. இங்கிருந்து நம்ம குப்த கோதாவரிக்கு போவோம். குப்த கோதாவரி அப்படிங்கிறது, கோதாவரி நதி எங்கே இருக்குது? ஆந்திராவில் இருக்குது. அது எங்கேருந்து எங்கே வந்தது? குப்த கோதாவரி போன வருஷமும் கூப்பிட்டு போனீங்க, நாசிக்கில் போய் மலையேற விட்டு இதுதான் குப்த கோதாவரின்னு சொன்னீங்க. இப்போ மறுபடியும் எங்கே கொண்டு போய் குப்த கோதாவரின்னு காட்ட போகிறீங்க? கோதாவரி நதி குப்தா அப்படின்னா மறைஞ்சிருக்கிறது. கோதாவரி நதி யாருக்கும் தெரியாமல் ராமரை சந்திக்கிறதுக்காக இங்கே வந்தாங்க. அதனால் அங்கே ஒரு மலையில் ஓடக்கூடிய நதி வந்து சும்மா கொஞ்ச தூரம் வரும். அந்த நதியானது குப்த கோதாவரி. அங்கே நம்ம போவோம். அங்கே நம்ம ரெண்டு குகைக்குள்ளார போவோம். கொஞ்சம் முடியாதவங்கெல்லாம் நின்றுக்கலாம், ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப முடியாதவங்க மட்டும் நின்றுக்கலாம். முதல்ல ஒரு குகைக்குள்ளார போனோம் அப்படின்னா அதுக்குள்ளார ஒரு தர்பார் பார்ப்பீங்க, ஒரு அரண்மனையை நீங்கள் பார்க்கலாம். அரண்மனைன்னா குகைக்குள்ளார நீங்கள் வந்து ராமருக்காக ரொம்ப சிறப்பான முறையில் விஸ்வகர்மரால் ஒரு அரண்மனை மாதிரி ஒரு ஏற்பாடு குகைக்குள்ளார செய்யப்பட்டது. அது உள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் இது வந்து சாதாரண மனிதர்களால் செய்யக்கூடியது கிடையாது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது குகையில் போகும்போது அங்கே நீர் ஓடின்னு இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அங்கே சுற்றி தண்ணியில் இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி இருக்கும், அந்த தண்ணியில் அப்படியே நடந்துட்டு வரணும். யாருக்காவது காலில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம், கூழாங்கல்லாம் இருக்கும், ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் உயரம் வேறுபடும், பார்த்து நடக்கணும். குப்த கோதாவரிக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம இங்கே திரும்பி வர்ற வழியில் ராமரும் பரதரும் சந்தித்த இடத்திற்கு செல்வோம். அதன் பிறகு ராமர் நீராடின ராம்காட், மந்தாகினி கங்கையிலேயே ராமர் நீராடின இடம் கொஞ்சம் முன்னாடி நம்ம ஹனுமந்தாரா போகிற இடத்துல ஒரு பாலத்தை தாண்டி போனோம். அந்த பாலை தாண்டி நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் குளிச்சுட்டுருக்கிறத. அந்த இடம் ராம்காட். அங்கே நம்ம போவோம். ராம்காட் நம்ம போகும்போது நம்மளுடைய நேரம் என்னவோ அதை பொறுத்து நாம் ராம்காட்டில் ஸ்நானம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். சாஸ்திரம் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று முறை நீங்கள் நீர் எடுத்து தெளிச்சிருந்தீங்கன்னா அதுவும் ஸ்நானம் செய்கிறது ஒரே பலன் உங்களுக்கு கேட்கும். அதனால் எடுத்து தண்ணியை தெளிச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். பார்க்கலாம் எப்படி போகுது அப்படிங்கிறது. இப்போ இந்த சித்திரக்கூடத்திற்கு ராமர் ஏன் வந்தார், எப்படி வந்தார், என்ன செய்தார், இங்கிருந்து அவர் ஏன் போனார், எங்கே போனார், இந்த சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். இராமாயணத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதியாக இந்த சித்திரக்கூடம் இருக்குது. ராமர் தன்னுடைய வனவாசத்தினுடைய 14 வருடத்தில் 12 வருடங்களை இங்கே சித்திரக்கூடத்தில் கழித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. 2 வருடங்கள் அவர் தண்டகாரண்யத்தில் கழித்தார். முதல் 12 வருடங்கள் இங்கே இருந்தார். அதற்கப்புறம் அவர் தண்டகாரண்யத்திற்கு இங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இங்கே எப்படி ராமர் வந்தார், ஏன் வந்தார், எல்லாருக்கும் தெரியும். அடிப்படையில் ராமாயணம் அப்படிங்கிறது ஸ்ரீராமரை காற்றுக்கு அனுப்பணும், தன்னுடைய மகன் பரதனை அரியணையில் அமர்த்தணும் அப்படிங்கிறது கைகேயினுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை அந்த விருப்பமானது மந்தாரையினுடைய தூண்டுதலால் எழுந்தது. ஏற்கனவே தசரதர் தனக்கு வழங்கியிருந்த ஒரு வரத்தை வைத்து தசரதர் கிட்ட இதற்கு வேணும் அப்படின்னு சொல்லி கைகேயி கேட்கும்போது தசரதரால் தட்ட முடியல. அதை பற்றி ராமர் கேள்விப்படும்போது அவர் எந்த ஒரு சலனமே இல்லாமல் அவர் வந்து சரி நான் காட்டுக்கு போகிறேன், பரதனுக்கு தானே ஆட்சி கொடுக்கணும், தாராளமாக ஆட்சி செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அயோத்தியாவிலேருந்து கிளம்புறதுக்கு முடிவு பண்ணுறார். அதுக்கப்புறம் தானும் கூட வருவேன்னு சொல்லி சீதையும் லக்ஷ்மணரும் சொல்லும்போது அவங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். அவங்களையும் ஏற்றுக்கொண்டுட்டு ராமர் அயோத்தியாவிலேருந்து வெளியில் கிளம்புறார். ராமர் அயோத்தியாவாசிகளுடைய உயிர். ராமர் இல்லாமல் அயோத்தியாவாசிகளால் வாழவே முடியாது. ராமர் வெளியில் போகும்போது இந்த ஊரில் நம்ம இருந்து என்ன பிரயோஜனம், ராமர் இல்லாத அயோத்தியாவில் நம்ம ஏன் இருக்கணும், நம்ம இந்த அயோத்தியா விட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா ஊர் மக்களும் ராமர் பின்னாடி அப்படியே வராங்க. எல்லாருக்கும் என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா, நம்ம ராமர் பின்னாடி வந்தோம் அப்படின்னா ராமர் ஏதாவது ராமரை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அவரை சமாதானப்படுத்தி மறுபடி அயோத்தியாவுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு நிறைய பிராமணர்கள் நிறைய பேர் அவரை பின்தொடர்ந்து வருவாங்க. ராமருக்கு சுமந்திரர், அவர் தேரோட்டுவர். ஒரு காலகட்டத்தில் அந்த தேருடைய வேகத்து மக்கள் வந்து விரைவாக பின்னாடி அவர் பின்னாடியே வாங்க, அவர் பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டே இருப்பாங்க மக்கள், அவரை விட மாட்டாங்க. ராமர் தங்களை விட்டு போகிறது அவங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியல, அதனால் அவர் பின்னாடி வந்துட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நிலையில் ராமருக்கு வந்து கொஞ்சம் அவங்க மேலே பரிதாபம் வந்தது. அவர் எப்போவுமே அவருக்கு பரிதாபம் இருக்கு. இது ஒரு அந்த சூழ்நிலையில் ராமர் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறார். ஆனால் அவருடைய முடிவில் அவர் வந்து தீர்மானமாக இருக்கார். நான் வனவாசம் போகிறேன் அப்படிங்கிறதுல அவருக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இருந்தாலும் இறங்கி நடந்து வரார். அயோத்தியாவாசிகள் எல்லாம் நடந்து வராங்க, இவரும் நடந்து வரார். எல்லாரும் வராங்க. எல்லாரும் வரும்போது தமசா அப்படிங்கிற ஒரு நதிக்கரையை அடைகிறாங்க. அந்த நதிக்கரையை அடைஞ்சதுக்கப்புறம் மாலை வேலை வந்துடுது. எல்லாரும் உறங்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் உறங்குறாங்க. லக்ஷ்மணரும் சுமந்திராவும் உறங்காமல் ராமருக்கும் சீதைக்கும் பாதுகாப்பாக இருக்காங்க. அப்போ மறுநாள் காலையில் ரொம்ப விடியற் காலையில் ராமர் எந்திரிச்சு ஒரு திட்டம் தீட்டுறார். இவங்க யாரும் எந்திரிக்கிறதுக்குள்ளார நம்ம கிளம்பிடணும், இவங்களை விட்டுட்டு நம்மளால் போக முடியாது, இவங்களை கூட்டிகிட்டும் போக முடியாது. கைகேயி பண்ண ஒரு குற்றத்துக்காக இவங்கெல்லாம் எதுக்கு காட்டில் வந்து கஷ்டப்படணும், அதனால் இவங்களை ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம விட்டுட்டு போகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இப்பயே இங்கேருந்து கிளம்பிடணும். கிளம்புனாலும் இந்த மக்கள் சும்மா விடுவாங்களா, விடமாட்டாங்க. ரதம் எந்த பாதையில் போனதோ அதை கண்டுபிடிச்சி பின்னாடியே வந்துடுவாங்க. அதனால் ராமர் என்ன பண்ணார்னா, சுமந்திராக்கிட்ட சொன்னார், நீ போய் எங்கெங்கெல்லாம் சுற்ற முடியுமோ அது மாதிரி சுற்று 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 சுற்றுன்னு சுற்றிட்டு திரும்பி வா. யாராவது பாதையை தேடி போனாங்க அப்படின்னா கிடைக்காது. எங்கிட்ட திரும்பி சொன்ன சுற்றின மறுபடியும் இங்கே வந்துச்சு. எங்கே போகுது, எந்த பாதை வருது, எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, எந்த பக்கம் போகுது, யாருக்கும் தெரியக்கூடாது. ஸோ அது மாதிரி மக்களை குழப்பி விடுறதுக்கு முடிவு பண்ணிவிட்டு ராமரும் லக்ஷ்மணரும் அந்த சுமந்திரனோட உதவியோட மக்களை குழப்பிட்டு விடியற் காலையில் அங்கேருந்து கிளம்புறாங்க. காலையில் குடிமக்கள்லாம் எந்திரிச்சு பார்க்குறாங்க, ராமரை காணோம், சீத்தையை காணோம், லக்ஷ்மணரை காணோம், தேரை காணோம், சுமந்திரனை காணோம். ஆஹா, நம்மளை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. தேடி பார்க்குறாங்க, ராமருடைய திட்டம் பழிச்சிடுச்சு, மக்களை குழம்பிட்டாங்க, அவங்களால தாங்க முடியல. ராமர் நம்மளை விட்டுட்டு போயிட்டார், நம்ம எந்த முகத்தை வச்சுட்டு அயோத்தியாவுக்கு திரும்பி போகிறது? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிகள்லாம் நம்மளை ஏசுவார்களே. ஏன்னா ராமரை கூட்டிகிட்டு தான் நாங்கள் திரும்பி வருவோம்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டிலருந்து வந்தோம், இப்போ எப்படி திரும்பி போகிறது அப்படின்னு எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அதனால் அவங்க அயோத்தியா நோக்கி திரும்பி போகிறாங்க. இங்கே ராமர் நேராக அப்படியே கங்கை அடைகிறார், கங்கைக்கரை அடைகிறார். அந்த நேரத்தில் அந்த மக்கள் எல்லாம் அயோத்தியாவுக்கு திரும்பி போயிடுறாங்க. அவங்கெல்லாம் போகிற வழியெல்லாம் கைகேயியும் பரதரையும் தசரதரையும் திட்டிக்கிட்டே போகிறாங்க. இவங்களால தான் ராமருக்கு இந்த ஒரு நிலை வந்தது. ஏன் இந்த ராஜா இப்படி செஞ்சிட்டார், ராமர் இப்படி நாட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்கக்கிட்ட இருந்தது. ராமர் நிறைய பகுதிகளை கடந்து, கிராமங்களை கடந்து, காடுகளை கடந்து இறுதியில் அவர் செந்திகா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரார். அந்த இடம் கோஷலா நாட்டினுடைய இறுதி. அந்த நாட்டினுடைய இறுதிக்கு வந்ததுக்கப்புறம் ராமர் ரதத்திலிருந்து கீழே இறங்கிடுறார். ரதத்திலிருந்து கீழே இறங்கிட்டு அயோத்தியாவை நோக்கி கும்பிடுறார். கும்பிட்டுட்டு அவர் தானாக தனியாக போக ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் கூட அங்கங்கே ஒவ்வொரு கிராமமாக போக போக அங்கங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் ஒதுக்கிட்டு ராமர் அங்கேருந்து தனியாக போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறார். அதுக்கப்புறமும் சுமந்திரன் அவரை கொஞ்சம் ரதத்தில் கூட்டிகிட்டு வரார். ரதத்தில் கூட்டிகிட்டு வந்து கங்கை கரை அடைகிறாங்க. கங்கை கரையில் சுமந்திரன் ஒரு பெரிய மரத்தடியில் ரதத்தை நிறுத்துறார். அப்போ அங்கே நிஷாட மன்னன் குகன் அங்கே வந்து ராமரை சந்திக்கிறார். குகன் ராமருடைய நண்பர். குகனுக்கு ராமருடைய வருகையை பற்றி கேள்விப்பட்டதுக்கப்புறம் குகன் ராமரை தன்னுடைய எல்லா விதமான பட்டாளங்களோடு சேர்ந்து சந்திக்கிறார். குகனுடைய வாழ்க்கை நிறைய இடங்களில் சொல்லப்படக்கூடிய ஒன்று. ஒரு தாழ்ந்த ஜாதியாக இருந்தால் கூட குகன்கிட்ட ராமர் மேலே அளவு கடந்த ஒரு பற்றுதல், ஒரு சேவை மனப்பான்மை இருந்த காரணத்தினால குகனை ஒரு மிகச்சிறந்த பக்தர்களில் ஒருத்தராக சொல்கிறோம். அதனால் குகன் ராமரை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறார். குகனை பார்த்ததுக்கப்புறம் ராமரும் ரொம்ப சந்தோஷப்படுறார். குகன் சொல்கிறார், நீங்கள் அயோத்தியாவில் இல்லைங்கிறதுனால கவலைப்படாதீங்க, என்னுடைய நாடும் உங்களுடைய நாடு தான், அதனால் நீங்கள் தாராளமாக இங்கேயே நீங்கள் வசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆனால் ராமர் அதுக்கு ஒத்துக்கல. நான் எந்த ஒரு உற்றார் உறவினரோட தெரிஞ்சவங்க பழகினவங்களோட வசதியாக வாழ்கிறதுக்காக நான் காட்டுக்கு வரல. நான் ஒரு சாதுவினுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக காட்டுக்கு வந்திருக்கேன். இந்த முடிவில் நான் தீர்மானமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருக்கார் அவர். குகன் அங்கே ராமருக்காக நல்ல உணவு வகைகள், நல்ல வசதியான படுக்கைகள், அவரை ஒரு ராஜாவுக்கு எப்படி நடத்துவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களோடு ராமரை நடத்துகிறார். ஆனால் அதெல்லாம் பார்த்து ராமர் திருப்தி அடைஞ்சால் கூட குகனை அரவணைச்சு அவர் சொல்கிறார், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் ஒரு சாதுவாக வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துருக்கிறதுனால, வனவாசம் மேற்கொள்கிறதுனால இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் வந்து வெறும் பழங்களையும் வேர்களையும் சாப்பிட்டு தான் உயிர் வாழணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இருந்தாலும் நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய உணவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் எடுத்துக்கிட்டாரு? அன்போடு கொடுத்ததுனால எடுத்துக்கிட்டார். இருந்தாலும் ராமர் நான் வேற எதுவும் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரே. எடுத்துட்டார், ஆனால் அவர் தனக்கு எடுத்துக்கல, என்னுடைய குதிரைகளுக்கு கொடுங்க. அவர் சொல்றார், ராமர், இந்த குதிரைகள் தசரதருக்கு மிகவும் பிரியமான குதிரைகள், அந்த குதிரைகளுக்கு நான் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. நான் கஷ்டப்படலாம், தசரதருக்கு பிரியமான அந்த குதிரைகள் கஷ்டப்படக்கூடாது, இந்த குதிரைகளுக்கு நீங்கள் வந்து நல்ல உணவை கொடுங்க அப்படின்னு அந்த குதிரைகளுக்கு உணவு கொடுக்க சொல்லி ராமர் குகன் கிட்ட சொல்கிறார். அதுக்கப்புறம் குகன் அந்த குதிரைகளுக்கு பெரிய விருந்து படைக்கிறார். ராமர் வெறுமனே தண்ணி மட்டும் எடுத்துக்கிறார், ஏன்னா அவர் கங்கைக்கரை அடைஞ்சிருக்கார். கங்கைக்கரை அப்படிங்கிறது புனித ஸ்தலம், அதனால் அந்த முதல் நாள் அவர் வந்து உபவாசம் இருக்கிறார், வேறு எதையுமே அவர் சாப்பிடல. அன்றைக்கு நள்ளிரவில் சீதையும் ராமரும் மரத்தடியில் உறங்குறாங்க, லக்ஷ்மணரும் குகனும் பாதுகாப்புக்காக இருக்காங்க. குகன் அப்போ லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் உறவுங்க, நாங்கள் பாதுகாப்புக்கு இருக்கோம். இல்லை இல்லை, நான் உறங்க மாட்டேன். லக்ஷ்மணருடைய முடிவில் ஒரு தீர்மானமாக இருக்கார். அடுத்த நாள் காலையில் ராமர் கங்கையை தாண்டி போகிறதுக்கு முடிவு பண்ணுறார். அதுக்கப்புறம் குகனும் அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் செய்கிறார். ஒரு அழகான படகை ஏற்பாடு பண்ணுறார், அந்த படகின் மூலமாக கடந்து போகிறாங்க. படகு வந்தறியும் இங்கே இன்னொரு பிரிவு ஏற்படுது. படகு வந்தறியும் ராமர் சுமந்திரன் கிட்ட சொல்கிறார், இப்போ நீங்கள் அயோத்தியாவுக்கு திரும்பி போய் மன்னர் தசரதருக்கு சேவை பண்ணுங்க, அங்கே நீங்கள் வந்து நிதானமாக இருக்கணும், நீங்கள் எந்த விதத்துலேயும் சஞ்சலம் அடையக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு மந்திரி, நீங்கள் தான் ராஜாவுக்கு வந்து எடுத்து சொல்லி ராஜாவை வந்து நல்ல விதத்தில் நீங்கள் பார்த்துக்கணும், எல்லா விதத்துலேயும் அவருக்கு நல்ல ஒரு அறிவுரையை கொடுக்கணும், நாங்கள் இதுக்கப்புறம் நடந்து போகிறோம். சுமந்திரன் அப்போ வந்து ராமர்கிட்ட கெஞ்சி கேட்குறார், ராமர் நானும் உங்கள் கூட காட்டுக்கு வர்றேன் அப்படின்னு. ஆனால் ராமர் சொல்கிறார், இல்லை இல்லை, என்னுடைய அப்பாவை யார் பார்த்துப்பா, கவலைப்படாதீங்க, நான் நிச்சயமாக 14 வருஷத்தில் திரும்பி வரேன், எங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் பார்த்துக்கணும், மன்னர்கிட்ட சொல்லுங்க காலம் தாழ்த்தாமல் பரதனுக்கு மகுடம் சூட்ட சொல்லி, பரதன்கிட்டையும் சொல்லுங்க என்னுடைய அம்மாக்கள் எல்லாரையும் சமமாக நடத்த சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சுமந்திரனை போக சொல்கிறார். அவரால் பிரிய முடியல, அதனால் சுமந்திரன் ராமர்கிட்ட வாதம் பண்ணுறார், நான் அயோத்தியாவுக்கு இந்த ரதத்தோடு திரும்பி போனேன் அப்படின்னா லட்சக்கணக்கான மக்கள் துன்பப்படுவாங்க, அதனால் நான் உங்கள் கூடயே வந்துடுறேன், நீங்கள் என்னை இங்கே விட்டுட்டு போனீங்க அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது, நான் ஒன்று நெருப்பில் போயிடுவேன் இல்லை தண்ணியில் முழுகிடுவேங்கிற, ஏன்னா ராமர் மேலே அவங்க கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு அவ்வளவு ஆழமான. ராமரை பிரிந்து நான் இந்த உலகத்தில் வாழ்றதை காட்டிலும் நான் நெருப்பில் நுழையலாம் அல்லது தண்ணியில் முழுகலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனாலும் ராமர் அவரை திரும்பி அயோத்தியாவுக்கு அனுப்புறதுல ரொம்ப குறிப்பாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், நீ அயோத்தியாவுக்கு போன அப்படின்னா அப்போ கைகேயிக்கு நம்பிக்கை கிடைக்கும். ஏன்னா கைகேயி இல்லைன்னா நினைப்பா நான் எங்கேயோ போயிட்டு மறுபடி வந்து இந்த ராஜ்யத்தை தாக்கலாம், நான் வந்து மறுபடி மன்னன் ஆகிடுவனோ, இல்லை ஏதோ ஒரு தந்திரம் பண்ணி நான் மன்னன் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் கைகேயிக்கு இருக்கலாம். அத்தகைய பயத்தை நான் என்னுடைய அன்னைக்கு நான் கொடுக்க விரும்பலை, அதனால் நீங்கள் திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் விடுக்கிறார். ராமர் சொல்கிறார், கைகேயினுடைய பயத்தை போக்குறதுக்காக நீங்கள் திரும்பி போகணுங்கிறார். குகன்கிட்டேயும் சொல்லிட்டார், நான் நண்பர்களோட சேவகர்களோடு நான் வாழக்கூடாது, நான் ஒரு ரிஷியாகத்தான் வாழணும் அப்படிங்கிறதுல முடிவோடு இருக்கேன். எனக்கு ஜடாமுடி பண்ணுறதுக்கு ஒரு வகையான பிசின் மாதிரி ஒன்று இருக்கும், மரத்தை ஒரு குறிப்பிட்ட மரம் இருக்கும், அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பால் எடுத்து தலையில் பூசினாங்க அப்படின்னா ஜடாமுடி ஆகிடும். அது பேர் என்ன சொல்லுவாங்க, கோந்தா. ஐயோ, எருக்கம்புங்கிறீங்க சில பேர், அள்ளி அள்ளிங்கிறீங்க சில பேர், ஆழங்கிறீங்க ஆலமரத்தினுடைய பாலுங்கிறீங்க, ஏதோ ஒரு, அதாவது ஜட்டாமுடி ரிஷிகளுடைய முக்கியமான ஒரு அறிகுறி என்ன, அடையாளம் என்ன அப்படின்னா ஜடாமுடி. ஸோ அது வந்து முடி கொட்டாது, முடி அப்படியே எவ்வளோ நேரம் இருந்தாலும் அதை வந்து அலசிட்டு அப்படியே அவங்க வந்து வாழ்கிறது தான் அவங்களுடைய வாழ்க்கை. தலையை சீவ வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் அந்த ஜடாமுடிக்கான அதை ஏற்படுத்துறதுக்கான மரத்தினுடைய பாலை கேட்குறார் ராமர் குகன்கிட்ட. குகனும் அதை கொண்டு வர ராமர் அதை போட்டுட்டு ஜட தரிச்சிட்டு படகுல ஏறி கங்கையை கடக்கிறாங்க. கங்கையை பார்த்தறியும் சீதாதேவி கங்கையினுடைய நடுவில் போய் அவங்க கங்கைக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. கங்கைக்கு மரியாதை செலுத்திட்டு நாங்கள் பாதுகாப்பாக மறுபடியும் அயோத்தியாவுக்கு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி கங்கை கிட்ட வேண்டிக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க கரையை அடைஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்கிறாங்க. லக்ஷ்மணர் முன்ன போகிறார், சீதை நடுவில் போகிறாங்க, ராமர் பின்ன வராங்க. அப்போ அவங்க பிரயாகை அடைகிறாங்க. அந்த கங்கை கரையை தாண்டி நடந்து கொஞ்சம் தூரம் வந்தறியும் அப்போதைக்கு இரவு வந்துடுது. அவங்க அந்த இடத்துல ஓய்வு எடுக்கிறாங்க. ராமர் மறுபடி அந்த இடத்துல லக்ஷ்மணரையும் திரும்பி போக சொல்லி சொல்கிறார். ராமர் எல்லா யாருமே இல்லாமல் தானாக போ தனியாக போகணும்னு நினச்சார். ஆனால் அவர் கூட அவருடைய பக்தர்கள் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. சில பேரை ராமர் விரட்டிட்டார், சில பேர் அவரால் தவிர்க்க முடியல. சுமந்திரன் கேட்டார், தவிர்த்துட்டார். பின்னாடி பரதன் வந்து கேட்பார், தவிர்த்துட்டார். அயோத்தியவாசிகள் எல்லாரும் கேட்டாங்க, தவிர்த்துட்டார். ஆனால் சீதையையும் லக்ஷ்மணரையும் ராமரால் தவிர்க்க முடியல. இருந்தாலும் ராமர் அங்கே இன்னொரு முயற்சி மேற்கொள்கிறார் லக்ஷ்மணரை தவிர்க்கிறதுக்கு. லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறார், நீ அயோத்தியாவுக்கு போய் நம்மளுடைய தாய்மார்களை கைகேயிட்டிருந்து பாதுகாக்கணும். கைகே என்ன பண்ணுவான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி ராமர் லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறார். அதே சமயத்தில் லக்ஷ்மணர் என்ன அப்படின்னா, நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படிங்கிறத மறுபடி சொல்லி ராமர்கிட்ட ஒட்டிக்கிறதுக்கு அனுமதி வாங்கிட்டார். சரி ராமர், சரி எங்கூட இருன்னு சொல்லி அனுமதி கொடுக்குறார். அடுத்த நாள் காலையில் மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. அப்போ அவங்க கங்கை யமுனையினுடைய சங்கமத்துக்கு வராங்க, திரிவேணி சங்கமத்துக்கு வராங்க. அங்கே அவங்க பரத்வாஜ முனியை சந்திக்கிறாங்க. ராமர் அவருடைய ஆசிரமத்துக்கு போய் அந்த ஆசிரமத்துக்குள்ளார வர்றதுக்கு அனுமதி கேட்குறார். அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் பரத்வாஜர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறார். பரத்வாஜர் அங்கே தியானத்தில் இருக்கிறார். அவருடைய சிஷ்யர்கள் நிறைய பேர் இருக்காங்க கூட. ராமர் தன்னை அறிமுகப்படுத்தி வச்சுக்கிறார். அப்போ பரத்வாஜருக்கு எல்லாமே தெரியும். அவர் ஒரு மிகச்சிறந்த ரிஷிங்கிறதுனால அவர்கிட்ட நிறைய யோக சித்திகள் இருந்தது. அவர் சீதா ராம லக்ஷ்மணா மூணு பேரையும் ரொம்ப நன்றாக உபசரித்து நிறைய உணவு பதார்த்தங்களை கொடுக்குறார். ஆனால் அவர் வந்து இவர்களுடைய விரதத்தை அறிந்து பழங்களையும் வேர்களையாலும் செய்யப்பட்டதை கொடுக்குறார். ரிஷி அவங்களுக்கு நிறைய வசதிகளை ஏற்படுத்தி சொல்கிறார், ராமரே நீங்கள் காட்டுக்கு போகிறீங்க அப்படிங்கிற செய்தி எனக்கு கேட்டதுலேருந்து நீங்கள் இங்கே வருவீங்க அப்படின்னு நான் காத்துட்டு இருந்தேன். நீங்கள் இப்போ இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் விரும்புனீங்கன்னா இங்கே அமைதியாக 14 வருஷம் இங்கேயே இருக்கலாம். என்னுடைய சிஷ்யர்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்துப்பாங்க, உங்களுக்கு எந்த ஒரு அசௌகரியமும் இங்கே ஏற்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு ராமர் பதில் சொல்கிறார், ரிஷிகளில் சிறந்தவரே, நீங்கள் சொல்கிறது உங்களுடைய அன்பை காட்டுது. அதே சமயத்தில் நான் இங்கே வசிக்கணும் அப்படின்னா நிறைய மக்கள் என்னை பார்க்க வருவாங்க. இந்த இடத்துல நான் வசித்தேன் அப்படின்னா என்னை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. அயோத்தியாவுக்கு இது பக்கத்தில் இருக்குது, அயோத்தியாவிலேருந்து ரொம்ப தொலைவு கிடையாது. அதனால் மக்கள் நிறைய பேர் என்னை பார்க்குறதுக்கு வந்துட்டே இருப்பாங்க. உங்களுடைய ஆசிரமம் எங்கே இருக்குங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அதனால் நான் என்னுடைய விரதத்தை முறையாக கடைபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் இருந்தால் சொல்லுங்கள், அந்த இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு ராமர் பரத்வாஜர்கிட்ட கேட்குறார். பரத்வாஜர் அப்போ சொல்கிறார், சரி அப்படின்னா நீ சித்திரகோட்ட மலைக்கு போயிடு. இங்கேருந்து ஒரு 60 மைல் தொலைவில் இருக்குது அந்த சித்திரகோட்ட மலைக்கு நீ போன அப்படின்னா அப்போ அந்த இடம் உனக்கு உகந்ததாக இருக்கும். யமுனை நதியை கடந்து போனோம்னா அங்கே ஒரு பெரிய அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்தினுடைய பெயர் ஷியாமா. அந்த அரச மரத்தை நீ பார்த்த அப்படின்னா நீ போகிற திசை சரின்னு உனக்கு தெரியும். அந்த திசை வழியாக அப்படியே போன அப்படின்னா சித்திரகூட்டத்தை அடையலாம். சித்திரகூட்டம் முழுக்க முழுக்க நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருக்குது, இயற்கை வளங்கள் சூழ்ந்து இருக்குது, நிறைய மயில்கள் இருக்குது, பறவைகள் இருக்குது, குருவிகள் இருக்குது, விதவிதமான பறவைகள் இருக்குது. நல்ல இனிமையான சாத்விகமான சப்தத்தை கொடுக்கக்கூடிய பறவைகள் நிறைய இருக்குது. எங்கே போனாலும் பழம் கிடைக்கும், தேன் கிடைக்கும், கிழங்குகள் கிடைக்கும். உண்மையில் சொல்லப்போனால் இது ஒரு ஸ்வர்க்க லோகத்தில் இருக்கக்கூடிய மலையை போன்றது இந்த சித்திரகூட்டம். இது சத்தோகுணத்தில் இருக்கவங்க வாழ்கிறதுக்கு மிகவும் உகந்த ஒரு இடம், ரிஷிகளுக்கு மிகவும் பிடித்தமான இடமாக இந்த சித்திரகூட்டம் இருக்கும். அதனால் நீ சித்திரகூட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு பரத்வாஜர் அனுமதி கொடுக்குறார். பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் ஓரிரவை கழிச்சிட்டு சீதாராம லக்ஷ்மணா மூணு பேரும் ரிஷிகிட்டிருந்து விடைபெறுறாங்க. யமுனை நதியை கடந்ததுக்கப்புறம் அங்கேயும் சீதா மாதா நாங்கள் பாதுகாப்பாக அயோத்தியாவுக்கு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி யமுனைக்கிட்டையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறாங்க. அப்போ அந்த பரத்வாஜர் சொன்ன மரத்தையும் பார்க்குறாங்க, ஷியாம மரத்தை. அங்கேயும் சீதா மாதா பிரார்த்தனை செலுத்துகிறாங்க. அங்கே கொஞ்ச நேரம் காத்திருந்துட்டு அன்றைய இரவை அங்கே கழிக்கிறாங்க. மறுபடி தொடர்ந்து நடந்து அவங்க சித்திரகூடத்தை வந்தடைகிறாங்க. சித்திரகூடத்தை வர்ற வழியிலெல்லாம் ராமர் சீதைக்கு பல விஷயங்களை சொல்லித்தரார். அவர் சொல்லித்தரார், இது என்ன மரம், இது என்ன செடி, இது என்ன பழம், இது என்ன மூலிகை, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் எல்லா விதமான இயற்கையில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் சீதைக்கு ராமர் விளக்கமாக எடுத்துரைச்சிட்டு வரார். இப்படி ராமலக்ஷ்மணர் இறுதியாக சித்திரக்கூடத்துக்கு வராங்க. இங்கே வந்து பரத்வாஜர் சொன்ன மாதிரியே பழங்கள், கிழங்குகள், நல்ல நீர், தேன் இதெல்லாம் நிறைய இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. வால்மீகியினுடைய ஆசிரமம் இங்கே இருந்திருக்கு. வால்மீகி சீதாராம லக்ஷ்மணரை வரவேற்கிறதுல ரொம்ப திருப்தி அடைஞ்சார். அவர் வரவேற்று இங்கே எதையும் நீங்கள் தங்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதற்கு பக்கத்திலேயே ராமர் சொல்கிறார், சரி இந்த இடத்துல லக்ஷ்மணா நீ ஒரு குடிலை அமைப்பாகங்கிறார். ஸோ அப்போ அங்கே லக்ஷ்மணர் உடனடியாக ராமர் தங்கிறதுக்கு ஒரு குடிலை ஏற்படுத்துகிறார். அந்த குடிலை ஏற்படுத்தி சித்திரக்கூடத்தினுடைய சுத்துவட்டாரத்தை பார்க்கும்போது தான் லக்ஷ்மணருக்கு கொஞ்சம் நிம்மதி ஏற்பட்டது. அது வரைக்கும் லக்ஷ்மணருடைய மனதில் ஒரு வெறி இருந்துட்டே இருந்தது. ராமரை இவங்க வந்து அனாவசியமாக காட்டுக்கு அனுப்பிட்டாங்க, ராமருடைய கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் லக்ஷ்மணருக்கு இருந்துகிட்டே இருந்தது. அந்த எண்ணத்துலேருந்து அவருக்கு கொஞ்சம் விடுதலை கிடைச்சது. அவர் எப்போ இந்த சித்திரக்கூடத்தை பார்த்தாரோ அப்போ. இதுக்கு நடுவில் குகன் சும்மா இல்லை. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இங்கே ராமர் போயிட்டார், அவர் பாதுகாப்பாக போகிறாருன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி ஒற்றர்கள்லாம் அனுப்பி வைக்கிறார். எந்தளவுக்கு பக்தர்கள் பகவானுடைய சேவையில் ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு பாருங்க. குகன் அங்கே ஒற்றர்களை அனுப்பி வைக்கிறார். அவங்களும் வந்து போய் குகன் கிட்ட சொல்கிறாங்க, சித்திரக்கூடத்தில் ராமர் நல்லபடியாக அமைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம்தான் சுமந்தரர் அங்கேருந்து கிளம்புறார். ராமர் பாதுகாப்பாக போய் சேர்ந்துட்டார் அப்படிங்கிற தகவலை தான் நான் போய் அயோத்தியாவில் கொடுக்க முடியுமோ ஒழிய, ராமரை நான் ஆற்றுல விட்டுட்டு நான் தனியாக வந்துட்டேன் அப்படின்னு போய் சொல்ல முடியாது. ராமர் பாதுகாப்பாக சித்திரக்கூடத்துக்கு போயிட்டார் அப்படிங்கிற தகவலை வேணால் நான் போய் அயோத்தியா வாசிகளுக்கு சொல்ல முடியும். எங்கே இருக்காருனாவது சொல்லணுமே, வேறு எதுக்கு கூட கூட்டிகிட்டு வந்தீங்க? அதனால் சுமந்திரன் அதுக்கப்புறம் ரதத்தை எடுத்துட்டு கனத்த இதயத்தோடு அயோத்தியாவை நோக்கி போகிறார். ரெண்டு நாள் கழித்து அவர் அயோத்தியாவை அடைகிறார். அப்போ அந்த நகரம் மொத்தமே வந்து நிசப்தமாக இருக்கு, யாரும் எந்த வேலையுமே செய்யலை. எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையை இழந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. எல்லாருமே ராமருடைய பிரிவினால் ஏங்கின்னு இருக்காங்க. எல்லாருக்கும் தகவல் வந்துருச்சு, சுமந்திரன் திரும்பி வந்துட்டார் அப்படின்னு. உடனே அவரை பார்க்கறதுக்காக கூட்டம் கூடிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் ராமர்கிட்டருந்து ராமரை பற்றி சில செய்திகள் வரும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு இருந்தாங்க. இருந்தாலும் சுமந்திரன் மட்டும் திரும்பி வந்திருக்கிறத பார்த்து அவங்களுக்கும் வருத்தம்தான். அவர் சொல்கிறார், சுமந்திரன், ராமர் என்னை கங்கையிலேருந்து திருப்பி அனுப்பிட்டார், என்னை கூட போக விடலை, சீதையும் லக்ஷ்மணரும் சேர்ந்து நடந்து போயிட்டாங்க அப்படின்னு. பகவான் திரும்பி வரமாட்டார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டறியும் அயோத்தியாவாசிகள் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது ராமரை ஒருவேளை சுமந்திரனாவது கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்படிங்கிறது. அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சறியும் அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. சில பேர் அலறாங்க, ராமரை பார்க்க முடியாமல் நாங்கள் எதற்காக வாழணும், எங்கக்கிட்ட எவ்வளவு இனிமையாக அவர் பேசுவார், அவர் இனிமேட்டு எங்கே நாங்கள் அவரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு அவங்க எல்லாரும் வருத்தப்படுறாங்க. அப்போ சுமந்திரன் அவர் அரண்மனைக்குள்ளார் நுழைகிறார். அரண்மனைக்குள்ளார் நுழைஞ்சு முதல்ல தசரதரை பார்க்க போகிறார். தசரதர்கிட்ட பகவான் சொன்ன செய்தியை தெரிவிக்கிறார். சுமந்திரன் ராமரை பற்றி பேசுகிறத கேட்டறியும் தசரதர் மயக்க போட்டு விழுந்துடுறார். அவருக்கு மீண்டும் அந்த பிரிவினுடைய எண்ணம் ஆழமாக அவரை பற்றி கொள்ள ஆரம்பித்தது. கௌசல்யா ராமரு தசரதருக்கு உதவி பண்ணுறாங்க. சுமந்திரன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ராணி கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வந்து இப்போ வருத்தப்படுறீங்க? நீங்கள் தான் உங்களுடைய பையனை காட்டுக்கு அனுப்புனீங்க, நீங்களே காட்டுக்கு அனுப்பிட்டு இப்போ எதற்காக வருத்தப்படணும்? அந்த வார்த்தையை கேட்டதையும் தசரதருக்கு இன்னும் பொறுக்க முடியல. தசரதர் சொல்கிறார், சுமந்திரனே, ராமர் எப்படி போனார், எங்கே போனார், என்ன சாப்பிட்டார், இது எல்லாத்தையும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி விளக்கம் கேட்குறார். அந்த விளக்கம்லாம் கொடுக்குறார். அதுக்கப்புறம் கொஞ்சம் அது அவருக்கு சாந்தப்படுத்தினது. இருந்தாலும் அதுக்கு கூடிய விரைவிலேயே ராமருடைய பிரிவை தாங்க இயலாமல் தசரதர் இந்த உலகத்தை விட்டு போயிடுறார். அப்போ கைகேயியை எல்லாரும் திட்டுறாங்க. கைகேயியை, நீ உன்னால தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை ராஜாவுக்கு வந்தது அப்படிங்கிறத எல்லாரும் திட்டுறாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து பரதனுக்கு சொல்லி அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இருந்தாலும் பரதன் கிட்ட ராஜாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லாமல் வெறும்னா பரதனை உடனடியாக வர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியோட ரதத்தை அனுப்புகிறாங்க. அங்கே தான் எல்லாருக்குமே புரியுது, மன்னர் இல்லாமல் குடிமக்கள் வாழ முடியாது. ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு அடுத்த மன்னர் பரதர் அப்படின்னு. எதற்காக காலம் தாழ்த்தணும்? விரைவில் பரதனை வர வைக்கணும். அதே சமயத்தில் தசரதருக்கு சடங்கு செய்யணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணுறாங்க. பசங்க யாருமே இல்லை. பரதரும் சத்ருகுணரும் அங்கே இருக்காங்க, கைகேயி நாட்டில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் காட்டுக்கு போயிட்டாங்க, யார் சடங்கு செய்கிறது? அதனால் மன்னருடைய உடலை சில மூலிகைகளை வச்சு பாதுகாத்துட்டு, எண்ணெய்களை வைத்து பாதுகாத்துட்டு அவங்க செய்தியாளர்களை அனுப்புகிறாங்க. அதுக்கு நடுவில் கைகேயி நாட்டினுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய பரதருக்கு மிகவும் கெட்ட கனவு. என்னுடைய தந்தை ஒரு மலையிலிருந்து கீழே விழுற மாதிரி அவருக்கு பலவிதமான கெட்ட சகுனங்கள்லாம் கனவுல படுது. அந்த கனவை அவர் எல்லா தன்னுடைய நண்பர்கள் எல்லார்ட்டையும் விவரிக்கிறார். அவங்கெல்லாம் அவரை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ஆர்வமாக இரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து அவர்கிட்ட கொஞ்சம் கேளிக்கையாக பேச ஆரம்பிக்கிறான். அப்போ அவர் சொல்கிற, எனக்கு ஏதோ பயமாக இருக்குது, யாரோ இறந்துருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு பரதர் சொல்லும்போது அந்த நேரத்தில் அந்த தூதர்களும் வராங்க. பரதரே, உங்களை உடனடியாக அயோத்தியாவுக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னதையும் அவருக்கு உடனே சந்தேகம் வருது. ஏன், என்ன விஷயம், எல்லோரும் நல்லா இருக்காங்களா? எல்லோரும் நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் உடனடியாக வரணும். அவர் நினைக்கிறேன், சரி உடனடியாக போகலாம், ஏன்னா அவருக்கு ஏற்கனவே கெட்ட கனவு வந்துடுச்சு, தூதர்களை பார்த்துட்டார், சரி உடனடியாக போகலாம் அப்படின்னு சொல்லி உடனடியாக பரதர் அங்கேருந்து கிளம்புறார். பரதர் அங்கேருந்து கிளம்பும்போது மன்னர் அஸ்வபதி அவருக்கு நிறைய அன்பளிப்புகளை கொடுக்குறார். இருந்தாலும் பரதர் அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை, ஏன்னா அவருடைய மனம் ஏற்கனவே அங்கே புரிஞ்சிடுச்சு பரதருக்கு, இங்கே ஏதோ பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை இவங்க நம்மக்கிட்ட தெளிவாக சொல்லலை அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு பரதர் சத்ருகுணரோட சேர்ந்து விரைவாக அங்கேருந்து கிளம்புறார். அவங்க வந்து நிறைய பகுதிகளை கடந்து அயோத்தியாவுக்கு 7வது நாள் வந்து சேர்றாங்க. அங்கேருந்து ஆரம்பித்து 7வது நாள் வராங்க. பரதர் உள்ளே வரும்போதே அவருக்கு புரியுது இந்த நகரத்தில் ஏதோ பெரிய பிரச்சனை. அயோத்தியா எப்பவுமே ரொம்ப குதூகலமாக இருக்கும். அயோத்தியா பகவான் வாழக்கூடிய ஒரு நகரம், அந்த நகரத்தில் எந்த ஒரு கஷ்டமுமே இருக்காது, ரொம்ப குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் வெறிச்சோடி போய் கிடக்கு. அதை பார்த்தறியுமே பரதருக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். அந்த முழு நகரத்தில் யாருமே எந்த வேலையும் செய்யாமல் வீதிகள் எல்லாம் வந்து அழுக்கு படிஞ்சு கிடக்குது, ஏதோ ஒரு பாலைவனம் மாதிரி மொத்த ஊரும் இருக்கிறத பார்க்குறார். அதனால் பரதர் அந்த ஊருடைய நிலைமையை பார்த்தறியுமே அவர் கண்ணில் வந்து கண்ணீர் வந்துடுச்சு, ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறதுல. அதோடு அவர் முதல்ல தசரதரை பார்க்குறதுக்கு போகிறார். தசரதர் அங்கே இல்லை, தசரதர் அங்கே இல்லைன்னறியும் அவர் நேராக அடுத்து எங்கே போகிறார், அம்மா கைகேயியை பார்க்க போகிறார். கைகேயிக்கு கைகேயிக்கு பரதரை பார்த்துறியும் சந்தோஷம் பொங்கி வருது. ஆஹா, இவ்வளோ நாள் நான் அவனை பார்க்காம இருந்துட்டேன், மறுபடி பார்க்குறேன், ஓடி வர்றான். பரதரும் ரொம்ப பணிவோட வழக்கம் போல் தன்னுடைய தாயினுடைய பாதங்களை தொட்டு வணங்குறார். கைகேயி எடுத்து அரவணைச்சு மடியில் கிடத்தி எல்லாம் நல்லா இருக்காங்களா, என்ன ஏது, அதாவது என்னோட அப்பா அம்மாலாம் நல்லா இருக்கிறாங்களா. கைகேயி கேட்குற, ஏன்னா இவர் தாத்தா வீட்டிலேருந்து வந்தார்ல, அதனால் கைகேயி கேட்குற, என்னுடைய அப்பா அம்மா எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறேன். வர சொல்ல, எல்லோரும் நல்லா இருக்காங்க, சரி ஏன் என்னை வந்து இவ்வளோ சீக்கிரம் வர சொன்னீங்க, ஏன் இவ்வளோ விரைவாக கிளம்பி வரணும்னு தகவல் சொல்லி அனுப்புனதுக்கு என்ன காரணம், அப்பா எங்க, அவரை அவருடைய அறையில் பார்க்க முடியலையே. கைகே அப்போ சொல்கிறான், ரொம்ப கூலாக சொல்கிறான், உங்கள் அப்பா தசரதர் இறந்துட்டார்ப்பா. பரதருக்கு அதை கேட்டறையும் தாங்க முடியல, அவர் உடனே பூமியில் விழுந்து அவருக்கு வந்து நெஞ்சு அடைச்சி போகும். அவரால் என்ன பேசுறது என்ன பண்ணுறது எதுவுமே புரியல, அழ ஆரம்பிக்கிறார். கைகே வந்து சொல்கிறான், சாந்தப்படுத்துகிறான், ஒன்றும் கவலைப்படாத, வாழ்க்கையில் இன்பத் துன்பம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். யார் ஒருத்தவங்க வந்து புண்ணியம் செய்கிறவர்களாக நல்லவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்னால சஞ்சலம் அடையக்கூடாது. இறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் நிகழக்கூடியது தான், இறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் நிகழக்கூடியது தான், அதனால் அதை கண்டு நீ வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கைகேயி பரதருக்கு சொல்லித்தராங்க. அப்போ பரதர் சும்மா இல்லை, பரதர் கேள்வி கேட்குறார், எப்படி தந்தை மரணம் அடைஞ்சார், அவர் எனக்காக ஏதாவது செய்தியை விட்டு போயிருக்காரா அப்படின்னு சொல்கிறார். அதை சொல்லிட்டு சொல்கிறார், யாராவது போய் ராமரை உடனே வர சொல்லுங்க, நான் ராமரையும் பார்க்கணுங்கிறார். அவர்கிட்ட போய் சொல்லுங்க நான் வந்துட்டேன் அப்படிங்கிறத ராமர்கிட்ட போய் சொல்லுங்கிறார். அதை கேட்டறியும் கைகேயி சொல்கிறார், ராமர் கோஷல நாட்டை விட்டு போயிட்டார், அவர் காட்டுக்கு போயிட்டார், இப்போ ராமன் ஒரு மரப்பட்டையை தான் உடுத்துக்கிட்டு காட்டில் பழத்தையும் வேரையும் சாப்பிட்டுருக்குறாப்புல, சீத்தையும் லக்ஷ்மணனும் கூட அவங்க கூட போயிட்டாங்க, உங்கள் அப்பாவால் அவங்கள பிரிஞ்சு இருக்க முடியல, அதனால் ராமா சீதா லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிட்டார். பரதரால கேட்டரையும் தாங்க முடியல. என்ன நீ அம்மாவா, நீ பிசாசு, நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? அதே சமயத்தில் தொடர்ந்து கேள்வி கேட்குறார் பரதர். அவருக்கு இன்னும் முழு பிக்சர் கிடைக்கல. ராமர் காட்டுக்கு போயிட்டார், அதனால தசரதர் இறந்து போயிட்டார். சரி, ராமர் ஏன் காட்டுக்கு போனார்? அடுத்த கேள்வியை கைகேயிட்ட அவர் கேட்குறார். அப்போ கைகேயி சொல்கிற, நீ ஊரில் இல்லாதப்ப யாருக்கும் தெரியாமல் உங்கள் அப்பா திடீர்னு ராமரை பட்டாபிஷேகம் பண்ணி அரியணையில் அமர்த்தலான்னு முடிவு பண்ணார். அதை கேட்டதையும் எனக்கு தாங்க முடியல, அதனால் எனக்கு அவர் முன்னாடி கொடுத்துருந்த வரத்தை உபயோகித்து இந்த ரெண்டையும் நான் சாதிச்சுட்டேன். நீ ராஜாவாகணும், ராமர் காட்டுக்கு போகணுங்கிறது. பரதரால் இதை கொஞ்சம் கூட எடுத்துக்கொள்ளவே முடியல. அதே சமயத்தில் கைகேயி அவங்க சாந்தமாக சொல்கிறான், ஒன்றும் கவலைப்படாத, உங்கள் அப்பாவுக்கு நீ வந்து சடங்கு பண்ணு, சடங்கு பண்ணிவிட்டு இன்றைக்கே நீ வந்து ராஜாவாயிடு, உனக்காக நான் வந்து ராஜ்யத்தை வாங்கி தந்திருக்கேன், எவ்வளோ ஒரு பெரிய பெருமை, உனக்காக நான் ராஜ்யத்தை வாங்கி கொடுத்துருக்கேன், நீ இன்றைக்கே ராஜாவாயிடுங்கிற. பரதருடைய கோபத்திற்கு ஒரு எல்லையே இல்லை. பரதருடைய கோபம் இவ்வளவுதாங்கிறது கிடையாது. அந்த நேரத்தில் பரதருடைய கோபம் வந்து அந்த அயோத்தியா அந்த கைகேயி அப்படியே எரிக்கக்கூடிய விதத்தில் இருந்தது. அந்த கோபத்தோடு அவர் வந்து அம்மா கிட்ட சொல்கிறார், என்ன ஒரு பெண்மணி நீ, நீ பெண்மணியா இல்லை காளியா? காளி மாதா, காளி வந்தால் என்ன ஆகும், எல்லாரையும் அழிச்சிடுவாங்க, அது மாதிரி எல்லாத்தையும் கொல்றதுக்காக நீ வந்திருக்கியா? ராமர் தான் அயோத்தியாவாசிகள் எல்லோருக்குமே உயிர், ராமர் இல்லாமல் எந்த ஒரு அயோத்தியாவாசிகளாலும் வாழ முடியாது, ஆனால் நீ ராமரை அனுப்பிட்டு வாழலாம்னு நினைக்கிற, எல்லாரையும் சாகடிச்சிட்டு நீ எப்படி வாழ போகிற, எப்படி வாழ முடியும், அது சாத்தியம் இல்லை. ஏ பாவி, நீ தான் இருக்கிறதே ஒரு பெரிய எதிரி, நீ எனக்கு அம்மாவே கிடையாது, உன்னை போன்ற ஒரு எதிரி எனக்கு யாருமே கிடையாது, நீ ஒரு நரகத்துக்கு போகணும்னு நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன், உன்னுடைய இந்த சுயநல ஆசைகளை என்னால் எக்காரணம் கொண்டும் எடுத்துக்கொள்ளவே முடியாது, நானும் இப்பயே காட்டுக்கு போகிறேன், காட்டுக்கு போய் ராமரை மறுபடியும் இங்கே அழைச்சிட்டு வரேன், ராமர் இங்கே ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அப்பாவினுடைய கட்டளையை நான் நிறைவேற்றேன், நான் போய் 14 வருஷம் காட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பரதர் கைகேயிட்ட கோபத்தோடு பேசுகிறார். பரதர் சொல்கிறார், இந்த விரதத்தை எடுத்துட்டு இந்த உறுதியை மேற்கொண்டுட்டு பரதர் மயங்கி விழுந்துடுறார். ஏன்னா அவருக்கு வருத்தம், அவருடைய சக்தி எல்லாமே அவருடைய உடல்லிருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் சுயநினைவு வரும்போது அவர் அங்கே இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லார்ட்டையும் பேசுகிறார், எனக்கு இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறதுல எந்த ஒரு விருப்பமும் கிடையாது, நான் ராமருடைய சேவகனாக இருக்கிறதுக்கு தான் பிரியப்படுறேன், நான் இந்த ஊர்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருந்ததுனால எங்கள் அம்மாவினுடைய திட்டம் எதுவுமே எனக்கு தெரியாது, தயவுசெய்து என்னை நம்புங்க, எனக்கு இந்த திட்டத்தில் எந்த ஒரு பகுதியும் கிடையாது, தயவுசெய்து என்னை நம்புங்க, ராமரை மறுபடியும் கூட்டிகிட்டு வரணும், கைகேயினுடைய விருப்பத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி பரதர் தன்னுடைய நிலையை வெளிப்படுத்துகிறார். கைகேயி ஆடி போயிட்டா, பரதர்கிட்டருந்து இதை கைகேயி எதிர்பார்க்கவே இல்லை. அந்த க்ஷணத்தில் தான் கைகேயிக்கு உரைக்குது. அது வரைக்கும் கைகேயியை மூடியிருந்த அந்த மாயத்திரை அப்போ விலகுது. அப்போ கைகேயி உணர ஆரம்பிக்கிறார், நான் தவறு செய்துட்டேன் அப்படிங்கிறத. அந்த சமயத்தில் கௌசல்யா பரதருடைய குரலை கேட்டு அவரை சந்திக்கிறதுக்காக வராங்க. சந்திக்கிறதுக்காக வரும்போது பரதரும் சத்ருகுணம் அவங்கள பார்த்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. ரெண்டு பேரையும் அரவணைக்கிறாங்க. கௌசல்யா அரவணைச்சிட்டு பரதர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் நக்கலாக சொல்கிறாங்க, இப்போ வந்துட்டியா ராஜ்யத்தை அனுபவிக்கிறதுக்காக, இவ்வளோ நாள் இவ்வளோ ஒரு கபடத்தனத்தோடு இருந்திருக்கிறியே, ராமர் கூட அப்படி பழகுவ, ஆனால் அதே சமயத்தில் இப்படி ஒரு பின்னாடி இருந்து குத்திட்டியே, இதுதான் உன்னுடைய திட்டமா? கௌசல்யாவோட வார்த்தை அதுக்கு மேலே பரதரால் தாங்க முடியல. பரதருக்கு இன்னும் வலி அதிகமாகுது. கொஞ்ச நேரத்துக்கு அவரால் என்ன பேசுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் கௌசல்யாவுடைய பாதத்தில் விழுந்து கேட்குறார், அம்மா எனக்கும் ராமர் காட்டுக்கு போனதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கைகை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக எனக்கு தெரியாது. ராமருக்கு மேலே நான் வச்சிருக்கக்கூடிய அன்பு உண்மையான அன்பு, அதில் எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. ராமர் மேலே நான் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறார். ராமர் காட்டுக்கு போனதுனாலையும் அப்பா இறந்து போனதுனாலும் நானும் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். நான் அறியாதவன், எனக்கு தெரிஞ்சு இது நடக்கலை அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறார். ராமர் தான் என்னுடைய வாழ்க்கை, ராமர் தான் என்னுடைய உயிர், என்னுடைய வாழ்க்கை மொத்தமும் ராமருடைய சேவையில் தான் நான் அர்ப்பணித்திருக்கிறேங்கிறார். இதை கேட்டரிங் கௌசல்யாவுக்கு இருந்த சந்தேகம் அவங்ககிட்டருந்து விலகுது. அதுக்கப்புறம் மறுபடி பரதரை மடியில் தூக்கி வச்சுக்கிறாங்க. அவங்களும் பரதருக்கு சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்த நாள் காலையில் வசிஷ்டர் வரார். வந்து பரதரை பார்த்து சொல்கிறார், சரி வருத்தப்பட்டதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுடைய தந்தைக்கு இறுதிச் சடங்கு முதல்ல செய் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதன் அடிப்படையில் அவங்க தசரதருக்கு இறுதிச் சடங்கு செய்கிறாங்க. 10 நாள் தீட்டு கழிச்சதுக்கப்புறம் மற்ற சடங்குகளை 2 நாள் அனுசரிக்கிறாங்க. 12வது நாளில் பிராமணர்களுக்கு நிறைய தானம் கொடுக்குறாங்க. 13வது நாளில் அவங்க பரதரும் சத்ருகனரும் சேர்ந்து எலும்புகளை சேகரித்து சராயுல எரியறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது மறுபடி இந்த சகோதரர்களுக்கு அந்த வருத்தம் பற்றி கொண்டது. அப்பா போயிட்டாரே அப்படிங்கிறத அவங்க ரொம்ப வருத்தத்தோடு பார்க்குறாங்க. அப்போ வசிஷ்டர் பரதர்கிட்ட சொல்கிறார், இது மாதிரி நீ இருக்கக்கூடாது, உன்னுடைய கடமை நீ செய்யணும். நீ இங்கே இருக்கக்கூடிய எலும்புகளை சேகரித்து நீ என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டும். ஒரு இக்ஷாகு வம்சத்தில் வந்த ஒருத்தருக்கு இந்த மாதிரி வருத்தப்படுறது அப்படிங்கிறது உகந்தது கிடையாது அப்படின்னு அறிவுறுத்துகிறார். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சத்ருக்னர் பரதர்கிட்ட சொல்கிறார், ராமர் தான் நம்ம எல்லாரையும் விரும்பக்கூடியவர், ராமரை பிரிஞ்சிட்டு நம்ம எதுக்கு அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது அதை பற்றி பேசின்னு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் மந்தாரா வரா. மந்தாரையை பார்த்தறியும் சத்ருகனுக்கு அவர் அவ்வளோ ஒரு கோபம். போய் அவளும் வந்து கைகை தான் நல்லா நிறைய கொடுத்து வச்சுருக்காங்களே, நல்ல ஆடை ஆபரணங்களோட அங்கே கை மந்தாரா வரா. பாத்திரையும் பிடிச்சி தர 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 தரத்தரன்னு முட்டியை பிடிச்சி இழுத்துட்டு வர, உன்னை நான் இப்பயே கொள்கிறேன், உன்னை மட்டும் இல்லை அந்த கைகையும் சேர்த்து கொள்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு சத்ருகுணர் வரார். அந்த நேரத்தில் ஆனார் பரதர் அவரை தடுக்கிறார், ஒரு பெண்ணை கொல்றது சரியல்ல, ஒரு பெண்ணை கொல்லணும் அப்படின்னா எப்போ இந்த கைகேயி எங்கிட்ட தான் தான் வரம் கேட்டு ராமரை காட்டுக்கு அனுப்புனே அப்படின்னு சொன்னாலோ அந்த நேரமே நான் கைகேயை கொன்றிருப்பேன். ஆனால் கைகேயை கொன்னோம் அப்படின்னா அது நிச்சயமாக ராமருக்கு அதிருப்தியை கொடுக்கும், அதனால் நான் அந்த காரியத்தை செய்யலை, நீயும் அந்த காரியத்தை செய்யாத அப்படின்னு அறிவுறுத்துறார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தோம்னா பரதர் அவரை எழுப்புறதுக்காக ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க. ராஜாவை எப்படி எழுப்புவாங்களோ அந்த மாதிரி எழுப்புறதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க. அதை கேட்டு பரதரால் மறுபடி தாங்க முடியல. இது கூடாது, நிறுத்துங்க, நான் அயோத்தியாவோட மன்னன் கிடையாது. அப்போ வசிஷ்டர் அங்கே வராரு, இல்லைப்பா பரதா, நீ தான் இது பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறார். பரதர் அரசவைக்கு போகிறார். அங்கேயும் எல்லாரும் வந்து மன்னர் பரதர் வாழ்க வாழ்க அப்படின்னு கோஷம் போடுறான். அதையும் பரதரால் தாங்க முடியல. அவர் சொல்கிறார், ராமர் தான் நீங்கள் ராஜா. வசிஷ்டர் கொஞ்சம் சொல்லி பார்ப்பார், ராமர் காட்டுக்கு 11 வருஷம் போயிட்டார், உங்கள் அப்பாவும் இப்போ இல்லை, ராஜ்யத்தில் ராஜா இருந்தாகணும், அதனால நீ தான் ராஜாவாகணும், நீ விரும்பினாலும் விருப்பாட்டி, இது உன்னுடைய கடமை, நீ இதை செஞ்சாகணும் அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க. இதை கேட்கும்போது பரதருக்கு இன்னும் வலி அதிகமாகுது. அவர் பரதர்கிட்ட வசிஷ்டர்கிட்ட சொல்கிறார், ரிஷிகளில் சிறந்தவரே, ராமரை விட்டுட்டு நம்ம இந்த காரியத்தை செய்ய முடியாது. நான் ராமருடைய சேவகன், நான் காட்டுக்கு உடனடியாக போய் ராமரை மறுபடி அயோத்தியாவுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை என்னால் ராமரை மறுபடி இங்கே அயோத்தியாவுக்கு கூட்டிகிட்டு வர முடியல அப்படின்னா, நானும் லக்ஷ்மணர் மாதிரியே ராமரோட காட்டில் இருக்க போகிறேன். அதனால் தயவுசெய்து ஒரு பெரிய படையை திரட்டுங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, மொத்த அயோத்தியாவாசிகள் யாரெல்லாம் வரும்னு நினைக்கிறாங்களோ எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாரும் போய் ராமரை கூப்பிடலாம், எல்லாரும் போய் ராமர்கிட்ட கேட்கலாம், நீங்கள் நிச்சயமாக திரும்பி வரணும், அயோத்தியாவுக்கு திரும்பி வரணுங்கிறத எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம் அப்படின்னு பரதர் எல்லாரையும் ஊக்குவிக்கிறார். எல்லாருக்கும் உடனே சந்தோஷம் வந்துருச்சு. உடனே நிறைய ஆளுங்களை வச்சு உடனே ரோடு போடுறாங்க, உடனே பெரிய படைகளை திரட்டுறாங்க. எல்லாம் திரட்டிட்டு அயோத்தியாவிலேருந்து கிளம்புறாங்க. எவ்வளோ பேர் கிளம்புனாங்க அப்படின்னா 60,000 தேர். 60,000 தேர், 100,000 சிப்பாய்கள், 9,000 யானைகள். இந்த யானைகள் சிப்பாய் தேர் எல்லாமே வந்து பயங்கரமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அதோடு சேர்ந்து கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி எல்லாருமே அவங்கவுங்க தனித்தனி தேர்லையும் போகிறாங்க. எல்லாருடைய குறிக்கோளும் என்னென்னா, ராமரை எப்படியாவது திரும்பி கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க எல்லாரும் சித்திரக்கூடத்தை நோக்கி வராங்க. அவங்க அயோத்தியாவாசிகள் எல்லாரும் அவங்கக்கிட்ட இருக்கிறதுலே மிகச்சிறந்த உடை என்னவோ அந்த உடையை போட்டுட்டு வராங்க. ராமரை நம்ம மறுபடி பார்க்க போகிறோம். அவங்களும் தங்களை உடுத்திக்கிறாங்க, நல்லபடியாக உடுத்திண்டு ராமரை மறுபடி பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வராங்க. ஸோ இப்படி அவங்க எல்லாம் கிளம்பி கங்கை கரைக்கு வராங்க. கங்கை கரைக்கு வந்து அன்றைக்கி ராத்திரி அங்கே இருந்து அந்த நேரத்தை உபயோகித்து தன்னுடைய தந்தைக்கு அவர் வந்து பரதர் சடங்கு ஏதோ செய்கிறார் அந்த இடத்துல. அப்போ செய்தி குகனுக்கு போகுது. குகன் நினைக்கிறார், பரதன் ராமரை காட்டுக்கு அனுப்பினது மட்டும் இல்லாமல் காட்டில் வந்து ராமரை தாக்கிறதுக்கு வந்திருக்கானா? எக்காரணம் கொண்டும் அது நடக்கவே கூடாது. தன்னுடைய படை வீரர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டார், எல்லாரும் தயாராக இருங்க, எப்படி இருந்தாலும் கங்கையை அவங்க கடக்க விடக்கூடாது. அதில் முடிவாக இருக்காங்க, தீர்மானம் எந்த ஒரு நிலையிலையும் அதிலிருந்து விலகிறதா அவங்க இல்லவே இல்லை. இருந்தாலும் அவர் சொல்கிறார், எந்த ஒரு அபாயத்தையும் சந்திக்க நம்ம தயாராக இருந்தால் இருக்கணும், அவங்கள எல்லா விதத்திலையும் தடுக்கணும், இருந்தாலும் நான் போய் பரதரை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு குகன் பரதரை சந்திக்கிறதுக்காக போகிறார். அவர் என்ன மனப்பான்மையோடு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. குகன் வர்றத சுமந்திர பார்க்குறார், பார்த்துட்டு பரதர் கிட்ட செய்தியை தெரிவிக்கிறார், இந்த நிஷாட மன்னன் ராமருடைய நண்பர் அப்படின்னு. அதை கேட்டையும் பரதர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு எல்லா விதமான வசதிகளையும் ஏற்படுத்தி தரார். பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு எப்படி போகிறதுங்கிறதையும் கேட்குறார். அப்போ குகன் கேட்குறார், நான் உங்களுக்கு பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு எப்படி போகிறதுன்னா சொல்லித்தர்றேன், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் உண்மையில எந்த நோக்கத்தோட நீங்க ராமரை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க, உண்மையை சொல்லிடுங்க. இவ்வளோ பெரிய படையை திரட்டிட்டு ராமரோட சண்டை போடுறதுக்காக போறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அது பரதனுக்கு இன்னும் வலி அதிகரிக்குது. என்னை எல்லாருமே இப்படி குத்துறாங்களே, நான் எந்த பாவமே செய்யலை, எந்த தவறுமே செய்யலை, ஆனால் எல்லாருமே என்னை இப்படி குத்துறாங்க. குகன் கிட்ட சொல்கிறார், குகனே நீங்கள் இந்த மாதிரி என்னை பற்றி பேசுறது எனக்கு ஒரு பெரிய வலியை கொடுக்குது. என் மேலே நம்புங்க, நான் ராமரை மறுபடி அயோத்தியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காகத்தான் வந்திருக்கேன். அவரைத்தான் அரியணையில் அமர்த்தரும் நான் பிரியப்படுறேன் அப்படின்னு சொல்லி குகனை நம்ப வைக்கிறார். அதுக்கப்புறம் எல்லாரும் ஓய்வெடுத்துட்டு அடுத்த நாள் குகனுடைய உதவியோடு எல்லா படைகள், யான் எல்லா படைகள், தேர் எல்லாமே நதியை கடந்து போகுது. யானை மட்டும் கங்கையை நீந்தி வந்துடுதுங்க. எல்லா யானைகளும் கங்கையை நீந்தி வந்ததுங்க. அந்த நேரத்தில் அதுக்கு முன்னாடியே குகன், அதாவது அவங்க நதியை கடக்கிறதுக்கு முன்னாடியே குகன் வந்து ராமர் இந்த இடத்த தான் படுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி காட்டுவார். இலைகளை பறித்து அந்த இலைகள் மூலமாக ஒரு படுக்கை ஏற்பாடு பண்ணி அதில் ராமர் படுத்திருந்தார் அப்படிமா. ராமர் படுத்த அந்த அச்சு அந்த இடத்துல இருக்கிறத பார்க்கும்போது பரதர் அதை பார்த்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுவார். அதுக்கப்புறம் ராமர் ஜடாமுடி தரித்திருக்கிறார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டும் மேலும் உணர்ச்சி வசப்படுவார். ராமர் ஜடாமுடி தரித்த பிறகு எனக்கு எதற்கு அழகான முடி, நானும் ஜடாமுடி தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பரதர் தானும் ஜடாமுடி தரித்து கொள்வார். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து பரத்வாஜருடைய இருப்பிடத்துக்கு வருவாங்க. பரத்வாஜரை அணுகிறதுக்கு முன்னாடியே 2 மைல் தொலைவிலேயே படைகளை நிறுத்திட்டு பரதர் மட்டும் போவார். வசிஷ்டரையும் சத்ருகுணரையும் கூட்டிட்டு பரத்வாஜர் வசிஷ்டரை பார்த்ததுக்கப்புறம் உடனடியாக அவரை போய் வரவேற்பார். அயோத்தியாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பரதருடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அப்போ அவர் சொல்லுவார், பரத்வாஜர் கேட்பார், என்னப்பா பரதா நீ என்ன காட்டுக்கு வந்திருக்கிற, நீ காட்டுக்கு வந்திருக்கிறதுனுடைய நோக்கம் என்ன, ராமருக்கு ஏதாவது தீங்கிழைக்கிறதுக்காக வந்திருக்கியா? ரிஷிமா, எல்லாரும் என்னை இப்படி குறை சொல்றாங்களே. அவருடைய கண்களில் கண்ணீர் மல்க ஆரம்பிக்கும். அவர் சொல்கிறார், எல்லாரும் என்னுடைய நோக்கத்தை சந்தேகிக்கிறது எனக்கு ரொம்ப வலியை கொடுக்குது. நான் காட்டுக்கு வந்திருக்கிறது ராமர்கிட்ட கெஞ்சி ஏதாவது விதத்தில் மறுபடியும் அவர் ராஜ்யத்தை ஆட்சி பண்ணுறதுக்கு அவர் கொடுக்கணுங்கிறதுக்காக தான். அதனால் ராமர் எங்கே தங்கியிருக்கார் நீ தயவுசெய்து எனக்கு அறிவுறுத்துங்கள்னு சொல்கிறார். அப்போ பரத்வாஜர் சொல்கிறார், உன்னுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் உன்னை சோதிச்சு பார்க்கறதுக்காக நான் கேட்டேன். உன்னுடைய சகோதரரான ராமர் சித்திரக்கூட்ட மலையில் தங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய பயணத்தை நாளைக்கு தொடங்குங்கிறார். பரதர் பரத்வாஜருடைய உபசரிப்பை ஏற்றுக்கொள்கிறார். பரத்வாஜர் என்ன பண்ணுறார்னா, அவர் ஒரு மிகச்சிறந்த ரிஷி. அவர் உடனே விஸ்வகர்மாவை கூப்பிட்றார், கந்தர்வர்களை கூப்பிட்றார், தேவர்களை கூப்பிட்றார், எல்லாரையும் கூப்பிட்டு அந்த இடத்துல அந்த பரத்வாஜ ஆசிரமம் போனோம்ல, அந்த இடத்துல ஒரு பெரிய மாளிகையையும் பிரம்மாண்டமான ஏற்பாடுகளையும் செய்கிறார். எல்லாருமே தங்கிறதுக்கு, எல்லாருமே அற்புதமான உணவை சாப்பிட்றதுக்கு, எல்லாமே அற்புதமாக ஒரு ராஜபோகத்தை உடனடியாக ஏற்படுத்துகிறார் விஸ்வகர்மாவின் மூலமாக. அது எல்லாவற்றையும் அவரும் எடுத்துக்கொள்கிறார். எல்லாரும் நினைக்கிறாங்க, அந்த படை வீரர்கள்லாம் நம்ம சொர்க்கத்தில் இருக்கிறோமா எங்கே இருக்கிறோம் தெரியல, நிறைய பெண்கள், நிறைய சொர்க்கலோகத்தினுடைய வசதிகள் எல்லாவற்றையும் அங்கே ஏற்படுத்தி தரார். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் திருப்தி அடைஞ்சதுக்கப்புறம் பரதர் பரத்வாஜரோடு இணைந்து பரத்வாஜர்கிட்ட கேட்டுட்டு சித்திரகூடத்தை நோக்கி போகிறார். பரத்வாஜர் அங்கே பரதருக்கு அறிவுறுத்துறார், நீ வந்து உங்களுடைய அம்மாவை தவறாக நினைக்கக்கூடாது, குற்றமிழைத்தவரால் நினைக்கக்கூடாது, ராமர் காட்டுக்கு வந்திருக்கிறதுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறார். இது எல்லா உயிர்களுடைய நன்மைக்காகத்தான் ராமர் வனவாசம் மேற்கொண்டு இருக்கிறார், இதுக்கு பின்னாடி காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பரதருக்கு அறிவுறுத்துறார். எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க சித்திரகூடத்தை நோக்கி. பரத்வாஜருடைய ஆசிரமத்திலிருந்து கிளம்பி வரும்போது சித்திரகூட்ட மலை அவங்களுக்கு தென்படுது. தென்படும்போது ராமருடைய குடிசை எங்கே இருக்குன்னு பார்க்க சொல்கிறார் பரதர். அவங்க பார்க்குறாங்க சில எங்கேயோ ஒரு இடத்துலருந்து புகை வருது, அங்கே சமைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அதுதான் ராமருடைய வாசஸ்தலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி இந்த இடத்துல எல்லோரும் டென்ட்டு போடுங்க, எல்லாம் கேம்ப் பண்ணுங்க, நான் போய் ராமரை சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு பரதர் வசிஷ்டரோடையும் சுமந்திரனோடையும் இன்னும் சில பேரோடையும் நடந்து போய் ராமரை சந்திக்கிறதுக்காக போகிறார். அதுக்கு நடுவில் ராமர் சித்திரகூடத்தில் 3 மாதம் தங்கிட்டார். ராமர் தன்னுடைய நாள் பொழுது எல்லாத்தையும் சீதையோட இந்த மலையில் இருந்து கழிக்கிறார். ரிஷிகள் என்ன சாப்பிடுவாங்களோ அதை சாப்பிட்டு அவர் கழிக்கிறார். இங்கே நிறைய மரங்கள் இருந்தது, நிறைய பூக்கள் இருந்தது, நிறைய வனவிலங்குகள் இருந்தது, அது எல்லாமே ராமருக்கு மிகவும் பிரியமானதாக இருந்தது. ராமர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அடிக்கடி சீதையினுடைய மனதில் எந்த ஒரு வருத்தமும் வரக்கூடாது அப்படிங்கிறனால சீதையை எப்போவுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். சீதைக்கு பல விஷயங்களை எடுத்து சொல்லி சீதையை எப்போவுமே ஒரு கவனத்தோடு நடத்துவார். இந்த சித்திரகூடம் எவ்வளவு அழகாக இருக்குது, இதில் நம்ம எந்த விதத்தையும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத சீதைக்கு அவர் எடுத்து சொல்வார். அதை அந்த மாதிரி ராமரும் சீதையும் பேசின்னு இருந்தப்ப அவங்க வந்து புழுதி கிளம்புது தூரத்தில் இருந்து, ஏன்னா பாருங்கள் 60,000 தேர் வருது, அவ்வளோ யானைகள் வருது, இவ்வளோ மக்கள் நடந்து வராங்க. புழுதி கிளம்புனரையும் லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறார், லக்ஷ்மணா ஏன் இந்த புழுதி கிளம்புது, ஏன் இந்த வனவிலங்குகள்லாம் பயந்தடிச்சு ஓடுது என்னான்னு கண்டுபிடி, அவங்களுடைய சஞ்சலம் அடையிறதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறார். லக்ஷ்மணர் உடனே ஒரு பெரிய மரத்து மேலே ஏறி பார்க்குறார். பார்க்கும்போது அவர் நினைக்கிறார், ஒரு பெரிய படை நம்மை நோக்கி வந்துட்டுருக்கு. உடனே கடக்கடன் கீழே இறங்குவார், ராமரே உடனே எக்யத்தை மூட்டுங்க, ஏன்னா போருக்கு முன்னாடி யாகம் பண்ணும், முதல்ல எக்யத்தை மூட்டுங்க, ஒரு பெரிய படை நம்ம நோக்கி அணுகின்றிருக்கு, சீதையை இந்த குகைக்குள்ளார அடைச்சி வைங்க, நம்மளுடைய ஆயுதத்தை எடுத்துட்டு அவங்கள தாக்குறதுக்கு தயாராகுங்க. ராமர் சொல்கிறார், சரி அவங்க படகு மேலே என்ன கொடி இருக்குன்னு பாரு, எதிரி யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடனே மறுபடி லக்ஷ்மணர் பார்க்குறார், அவர் சொல்கிறார் சத்தம் போகிறார், பரதன் தான் வரான், நம்மளை கொல்றதுக்காக வரான், நம்ம நாட்டினுடைய கொடி தான் இருக்குது, ஏன் தசரதர் கூட வரலாமே நம்மளை பார்க்கறதுக்கு, ஏன் பரதன் தான் வரான்னு சொல்கிற, இல்லை தந்தையினுடைய யானை வருது, ஆனால் அந்த யானை மேலே இருக்கக்கூடிய குடை இல்லை, ராஜாவுக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு குடை, அந்த குடை அங்கே இல்லை, அதனால தசரதர் வரல, பரதன் தான் வரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ம நம்மளை தயார்படுத்திக்கணும், உண்மையில் இது நமக்கு நல்ல அதிர்ஷ்டந்தான், பரதன் தானாக வந்து நம்மளுடைய கையில் மரணத்தை சந்திக்கிறதுக்காக வரான், பரதனை இப்பயே கொஞ்சம் கூட தயக்கமும் இல்லாமல் நம்ம கொண்டுறணும், இந்த பரதனை கொண்டுட்டு நான் அந்த கைக்கையும் சேர்த்து கொள்ள போகிறேன், இந்த பூமிக்கு இந்த பூமியில் அவங்க என்ன பாவத்தை செஞ்சாங்களோ அந்த பாவத்திலிருந்து இந்த பூமியை விடுவிக்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் நான் கொல்லணும் அப்படின்னு லக்ஷ்மணர் பேசுகிறார். லக்ஷ்மணனுடைய கோபத்தை ராமர் கட்டுப்படுத்துகிறார். பரதன் ஒருவேளை என்னை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு இங்கே வரலாமே, அப்படிப்பட்ட ஆர்வத்தோடு வந்தான் அப்படின்னா வில்லு அம்பெல்லாம் எதுக்கு அவசியம்? எனக்கு என்ன தோணுதுன்னா பரதன் இங்கே வந்து ராஜ்யத்தை எங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக வரான்னு தோணுதுன்னார். இருந்தாலும் பரதனை நீ கொல்லணும் அப்படின்னு நினச்சினா சரி, பரதனை நீ கொன்னுட்டு நீ ராஜாவாயிடு, பரதனை கொண்டுட்டு நீ ராஜாவாயிடு. இல்லை பரதன் இப்போ ராஜாங்கிறதுனால நீ கொல்லணும்னு நினைக்கிற அப்படின்னா உனக்கு ராஜாவாகணும்னு தானே ஆசை, அதை நேரடியாக பரதன்கிட்ட சொல்லு, பரதனே உன் கையில் ராஜ்யத்தை கொடுத்துருவான். உடனே லக்ஷ்மணர் தலையை தொங்க போட்டார். அப்பா வந்திருக்கா, அப்பா வருவார்னு நினச்சேன், ஆனால் அப்பா வர்ற மாதிரி தெரியல. இந்த இடத்துல தான் சொல்கிறார், அப்பா வருவார்னு நினச்சேன், அப்பா வரல, அவருடைய குடை இல்லாமல் வந்திருக்கார், அதனால் அப்பா வரல. சரி, மறுபடியும் அவர் வரார். அந்த நேரத்தில் பரதர் காட்டுக்குள்ளார் நுழைஞ்சிடுறார். நுழைஞ்சிட்டு மறுபடி அங்கே தான் போக வருது, தேடி வந்துட்டே இருக்கார் பரதர், நடந்து வந்துட்டே இருக்கார். ராமருடைய குடிசையை நோக்கி வந்துட்டே இருக்கார். பரதர் அங்கே உள்ள நுழையும் போது குகன், சத்ருகுணர், வசிஷ்டர் எல்லாருமே கூட வந்துட்டே இருக்காங்க. இறுதியாக பரதர் முதல்ல ராமலக்ஷ்மணருடைய வில்லை பார்க்குறார், தங்க கவச்சம் போட்ட வில்லை பார்க்குறார். அதை பார்த்ததையுமே ராமர் இங்கே இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிறார். அதுக்கப்புறம் அவங்களுடைய குடிசைக்கு முன்னாடி யக்ஞ குண்டம் இருக்குது, அதையும் பார்க்குறார். அதை பார்த்துட்டு அடுத்து அவர் வந்து ராமரை பார்க்குறார். பரதர் ராமரை பார்த்த உடனே பரதருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் தாரை தாரையாக வருது. ராமரை நோக்கி ஓடி போகிறார். ராமா, இப்படி ஜடாமுடியோடு உங்களை பார்க்கறது எனக்கு எவ்வளோ ஒரு வருத்தத்தை கொடுக்குது. இப்படி ஒரு மர இலையை நீங்கள் கட்டிண்டு, மரப்பட்டை உடுத்திண்டு இந்த காட்டில் வாழ்கிறீங்களே, இது என்னுடைய தவறு, என்னுடைய தவறுனால தான் உங்களால் இந்த ராஜபோகத்தை அனுபவிக்க முடியாமல் இந்த காட்டில் வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வரார். ஓடி வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறார். அப்போ ராமர் வந்து அவரை தூக்குறார். ராமர் உடனே அவரை தூக்கிட்டு ராமர் ரொம்ப வருத்தப்படுறார், ஹே பரதா, நீயும் ஜடாமுடி உடுத்தி இருக்க, நீயும் மரப்பட்டையை உடுத்தி இருக்கிய. அதை பார்த்தனையும் அவரால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் சத்ருகுணரையும் அரவணைத்துக் கொள்கிறார், குகனையும் மறுபடி அரவணைக்கிறார். பரதரை தன்னுடைய மடியில் கிடத்தி சொல்கிறார், நீ ஏன் அப்பாவை தனியாக விட்டுட்டு இங்கே வந்துட்ட, தந்தையை தனியாக விட்டுட்டு ஏன் இங்கே வந்துட்ட, அம்மாலாம் எப்படி இருக்காங்க, அயோத்தியாவாசிகள்லாம் எப்படி இருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்களா? அதுக்கப்புறம் ராமர் வந்து பரதர்கிட்ட சில உபதேசங்களை கொடுக்குறார். ஒரு மன்னன் எப்படி இருக்கணும், ஏன்னா நீ இப்போ மன்னன் ஆகிட்ட, ஒரு மன்னன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சில உபதேசங்களை கொடுக்குறார். பெண்கள்லாம் ஒழுங்காக பராமரிக்கிறியா, சேராத ராஜாக்கள்கிட்ட சேராமல் இருக்கிறியா, இந்த மாதிரி ராஜ உபதேசங்கள் பலவற்றை அவர் கொடுக்குறார். இருந்தாலும் ராமருக்கு தெரியும் ஜடாமுடியோட மரப்பட்டையோட இங்கே வந்திருக்கிறார் அப்படின்னா என் மேலே இருக்கக்கூடிய ஒரு பிரியத்தினால் வந்திருக்கிறார் அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறார், ஏன் நீ வந்து காட்டுக்கு இங்கே வந்திருக்கிற, நாட்டை விட்டுட்டு நீயும் ஒரு ரிஷி மாதிரி உடை உடுத்துண்டு? பரதர் சொல்கிறார், ராமரே, எங்கள் அம்மாவினுடைய செயல்கள் எனக்கு தெரியாமல் செய்யப்பட்டது. நீங்கள் தான் அரியணைக்கு உரியவர், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால் மறுபடி அந்த அரியணையை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் இல்லாமல் அயோத்தியாவில் எல்லாமே நின்று போயிருக்கு. இதை பரதர் ராமர் கிட்ட சொல்லும்போது ராமர் திருப்பி சொல்கிறார், எனக்கு தெரியும் என்னை காட்டுக்கு அனுப்புனதில் உன்னுடைய பகுதியில் எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு ராஜ்யத்தை அனுபவிக்கிறதுல எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. உன்னுடைய அம்மாவையோ அப்பாவையோ நீ குறை சொல்லவே கூடாது நான் காட்டுக்கு வந்ததில். உண்மையில் சொல்லப்போனால் பெரியவங்களுக்கு என்ன வேணாலும் அவங்களை சார்ந்து இருக்கிறவங்க கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கிறதுக்கான உரிமை இருக்குது. அதனால் அவங்க அந்த உரிமையோடு செயல்பட்டுருக்காங்க. அதில் நம்ம தடுத்து நிறுத்தக்கூடாது. அதனால் தந்தையுடைய விருப்பமாக 14 வருஷம் காட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் நிச்சயம் நிறைவேற்றுவேங்கிறார். அப்போ பரதர் சொல்கிறார், இல்லை அண்ணன் இருக்கும்போது தம்பி எப்படி மன்னனாக முடியும், அதனால் நீங்கள் நிச்சயமாக அயோத்தியாவுக்கு வந்து இந்த அரியணையில் அமரணும். அது அயோத்தியா அந்த இடத்துல தான் பரதர் சொல்வார், அயோத்தியாவுக்கு அதனால் நீங்கள் நிச்சயமாக அயோத்தியாவுக்கு வந்து நம்ம அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செஞ்சுட்டு அரியணையில் அமரணும். அப்பாவுக்கு சடங்கா, என்ன சொல்கிற நீ, அப்பா அப்போ மடிஞ்சிட்டாரா? அதை கேட்டறியும் ராமர் மயக்கம் போட்டு விழுந்துடுறார். சீதையும் லக்ஷ்மணரும் கொஞ்சம் தண்ணி தெளித்து ராமரை எழுப்புறாங்க. ராமர் அப்போ சொல்கிறார், தந்தை அயோத்தியாவில் இல்லையா? அப்போ 14 வருஷம் இல்லை, நான் இனிமேட்டு அயோத்தியா பக்கமே போகமாட்டேன்ட்டார். இதை கேட்டறியும் மற்றவர்களுக்கெல்லாம் அதுக்கு மேலே தூக்கி வாரி போட்டது. ஐயோ ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சே. இருந்தாலும் மற்றவர்கள்லாம் அவரை கொஞ்சம் ராமர் ஆஸ்வாசப்படுத்துகிறாங்க. ராமர் மந்தாகினி கங்கையில் வந்து தந்தைக்கு அவருடைய நன்மைக்காக சில சடங்குகளை செய்கிறார். அதுக்கப்புறம் மறுபடி சித்திரக்கூட மலைக்கு போகிறார். அவங்க எல்லாரும் சேர்ந்து தந்தையினுடைய மரணத்திற்காக வருந்துறாங்க. அப்போ மறுபடி இவர் கேட்க ஆரம்பிக்கிறார் வசிஷ்டர், ராமரே திரும்பி வாங்க, ராஜ்யத்துக்கு வாங்க. எல்லாரும் நீங்கள் ராஜ்யத்துக்கு வரணும்னு பிரியப்படுறாங்க, அதுக்காக தான் இங்கே எல்லாரும் இங்கே கூடியிருக்கோம். நீங்கள் ராஜ்யத்துக்கு திரும்பி வரணும். ராமர், முடியாது, எங்கள் அப்பா சொல்லியிருக்கார் நான் காட்டில் தான் இருப்பேன், 14 வருஷம் முடிஞ்சிட்டு நான் நிச்சயமாக திரும்பி வருவேன். அப்போ ஜபாலின் ஒரு முனிவர் அவருடனே கொஞ்சம் நாஸ்திகம் பேசி கொஞ்சம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவார். அவர் சொல்லார், இது என்ன வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன இருக்குது, வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது, இருக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிக்கணும். உனக்கு ராஜ்யத்தையே கொடுக்கறது தயாராக இருக்காங்க, இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும், காட்டில் ஏன் நீ கஷ்டப்பட்டுருக்க, பேசாமல் அங்கே போய் நீ வந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு. ராமருக்கு பயங்கரமாக கோவம், அந்த முனிவரை பிடிச்சி கண்ணம்னு திட்டிடுவார். வசிஷ்டர் வந்து சமாதானம், விடுங்க, ஏதாவது ஒரு விதத்தில் எப்படியாவது சொல்லி, நல்லதை சொல்லியோ கெட்டதை சொல்லியோ பொய்யை சொல்லியோ உண்மையை சொல்லியோ உங்களை அயோத்தியாவுக்கு திரும்பி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு எல்லாரும் முடிவோடு இருக்காங்க. அதனால தான் இவர் இப்படி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இருந்தாலும் யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் ராமர் கேட்குற மனதில் இல்லை அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. பரதரும் புரிஞ்சுப்பார். பரதர் நடுவில் தன் தசரதரை திட்டுவார். ஒரு மனைவி சொல் பேச்சு கேட்டு செய்யக்கூடாத செயலை செஞ்சுருக்கார் அப்படின்னு அதையும் ராமர் திருத்துவார். இல்லை நீ அப்படிலாம் நினைக்கவே கூடாது, எக்காரணம் கொண்டும் நம்மளுடைய தந்தைக்கோ யாருக்குமே நீ வந்து தவறாக நினைக்கக்கூடாது, நீ ஒரு சத்திரியன், உனக்கு மன்னர் அரசவை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் நீ முறையாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி ராமர் அவருக்கு அறிவுறுத்துவார். பரதர் அதை உணர்ந்ததுக்கப்புறம், அதாவது ராமரை கூட்டிகிட்டு போகிறது முடியாது அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கப்புறம் சுமந்திரன் கிட்ட சொல்கிறார், சரி சுமந்திரம், இந்த இடத்துல தர்பை புள்ளை விரிச்சு வை, ராமருடைய வீட்டு வாசலில் குடிசை வாசலில் தர்பை பிள்ளை போடு, நான் இங்கே தண்ணீரோ உணவும் எதுவுமே இல்லாமல் நான் இங்கே உட்கார போகிறேன். ராமர் அரியணையை ஏற்கிற வரைக்கும், இன்னொரு இடத்துல சொல்லணும் அப்படின்னா சாகிற வரைக்கும் நான் இங்கே வந்து சாப்பிடாமல் உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்லி பரதர் சுமந்திரன் கிட்ட சொல்கிறார். சுமந்திரன் ஆனால் ராமர் அங்கே இருக்கும்போது பரதர் சொல்கிற வேலையை செய்வாரா? அவரு செய்யலை, அவர் அப்படியே நிற்கிறார். பரதர் உடனே தானே ஏற்பாடை செஞ்சு தானே உட்கார ஆரம்பிக்கிறார். அப்போ ராமர் சொல்கிறார், தம்பி ஏன் இந்த மாதிரி நீ நடந்துக்கிற, ஏன் என்னை எதிர்க்கிறதுல என்னுடைய முடிவை நீ ஏன் எதிர்த்துட்டே இருக்க, என்னுடைய முடிவு இதுன்னு நான் சொல்லிட்டேன், ஏன் என்னோட முடிவை நீ எதிர்த்து கொண்டே இருக்கிற? அதை கேட்டறையும் பரதர் வந்து தன்னுடைய முடிவை மாற்றிப்பார். இருந்தாலும் அவர் சொல்லுவார், நீங்கள் அயோத்தியாவுக்கு திரும்பி வர்ற வரைக்கும் உங்களுடைய பிரதிநிதியாக வேணா நான் அயோத்தியாவை பார்த்துக்கிறேன், அயோத்தியாவை என்னால் ஆட்சி செய்ய முடியாது, அயோத்தியாவினுடைய ராஜாவாக என்னை ஆக்கிறது அப்படிங்கிறது நடக்காத காரியம், நான் ஆறுது அப்படிங்கிறது என்னால் செயல்படுத்த முடியாத ஒரு காரியம், உங்களுடைய பிரதிநிதியாக நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படிங்கிறார். அப்போ வானத்தில் நிறைய ரிஷிகள்லாம் தோன்றி இந்த சமாதானம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கு. ஏன்னா ராமரும் அவருடைய முடிவில் தீர்மானமாக இருக்கார், பரதரும் நான் அரியணை ஏற்க மாட்டேங்கிறதுல உறுதியோடு இருக்கார். இந்த உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. பரதர் அந்த நேரத்தில் ராமருக்காக ரெண்டு பாதுகைகளை செய்கிறார், அந்த பாதுகைக்கு தங்க கவச்சம் வைக்கிறார், தங்க கவச்சம் வைத்த பாதுகையை செஞ்சு ராமர் கிட்ட கொடுக்குறார், இந்த பாதுகையில் நீங்கள் போட்டுட்டு எனக்கு கொடுங்க, இந்த பாதுகையை நான் அரியணை இல்லாமல் இருக்கிறேன், உங்களுடைய சார்பாக நான் நிர்வாகத்தை பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறார். ராமரும் அதற்கு இசைகிறார். அதே மாதிரி பரதர் தானே பாதுகையை செய்து ராமருக்கு அர்ப்பணித்து அதை எடுத்துக்கொள்கிறார். சில நேரத்தில் நம்ம ஊரில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த திராவிடர் கழகத்தில் இருக்கவங்க சில பேர் ராமாயணமே படிக்க மாட்டாங்க, ஆனால் ராமாயணத்துலேருந்து நிறைய குறை சொல்லிட்டுருப்பாங்க. அதில் ஒன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ராமர் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டார், அவர் நடந்துட்டு இருந்தவருக்கும் வந்து காலில் இருந்த பாதுகையையும் கலட்டிட்டு வந்துட்டார் பரதர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்க, சில பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. காலில் செருப்பு கூட போடக்கூடாது, அதையும் பிடிங்கிட்டு வந்துட்டார் பரதர் அப்படிமா. ஏன்னா அவங்க ராமாயணம் படிக்கிறது. பரதர் ராமருக்காக அப்போ அங்கேயே ஒரு பாதுகையை செய்து அதை ராமருக்கு அர்ப்பணித்து ஏற்றுக்கொள்கிறார். அதை ஏற்று சொல்கிறார், இந்த பாதுகைகள் தான் அயோத்தியாவை ஆளப்போகின்றன, நான் அயோத்தியாவுக்கு வெளியில் வசிக்க போகிறேன், நான் இதே மாதிரி ஜட்டாமுடி தரிக்க போகிறேன், நீங்கள் எப்படி வனத்தில் வசிக்கிறீங்களோ அதே மாதிரி வாழ்க்கையை நான் அயோத்தியாவுக்கு வெளியிலிருந்து செய்ய போகிறேன். ஒருவேளை 14 வருஷம் கழித்து நீங்கள் அயோத்தியாவுக்கு திரும்பி வரலை அப்படின்னா அந்த நாளில் நான் நெருப்புக்குள்ளார நுழைஞ்சிடுவேன். அவங்களுடைய உடன்படிக்கை தெளிவாக அமையும். ராமர் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு பரதனையும் சத்ருகனையும் அரவணைத்து நிச்சயமாக இந்த 14 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி வர்றேன், அப்படின்னு சொல்லி கண்களில் நீரோட தன்னுடைய சகோதரர்களை அனுப்பி வைக்கிறார். எக்காரணம் கொண்டும் கைகேயியை வெறுக்காதீங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். பரதர் ராமரை வலம் வந்து அயோத்தியாவை நோக்கி புறப்படுறார். ராமர் தன்னுடைய குடிசைக்குள்ளார போயிடுறார். அந்த பாதுகைகளை அயோத்தியாவுக்கு கொண்டு போய் அவர் அரியணையில் அமர்த்தி ஒரு மந்திரி எந்த இடத்துல அமர்வாரோ அந்த இடத்துல அமர்றார். சாமரம் வீசுகிறார் பரதர். அப்படி எல்லா நிர்வாகத்தையும் பார்க்கறதுக்கு முடிவு பண்ணுறார். அதுக்கு நடுவில் அவர் வந்து பரத்வாஜர் மூலமாக போவார். பரத்வாஜர் ஆசிரமத்தில் போவார். பரத்வாஜர் கேட்பார், ஆ போன காரியம் நிறைவேறிச்சா? இல்லையே, இந்த மாதிரி பாதுகையை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்வார். பரத்வாஜரும் அதை ஆமோதிப்பார். பாதுகையை கொண்டு போய் அரசவையில் அரியணையில் வச்சுட்டு அதுக்கு சாமரம் விசிறிட்டு இந்த பாதுகைகள் தான் அயோத்தியாவை ஆளப்போகின்றனன்னு சொல்லிட்டு பரதர் அயோத்தியாவுக்கு வெளியில் வந்துடுறார். அயோத்தியாவுக்கு வெளியில் நந்தி கிராமம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்துட்டு ராமர் திரும்பி வர்ற வரைக்கும் நான் இங்கேயே இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவோடு அவர் இருக்கார். இப்படி ராமர் சித்திரக்கூடத்தில் பல வருடங்களை கழித்திருக்கிறார். அதுக்கப்புறம் சித்திரக்கூடத்தில் இருக்கக்கூடிய சிலருக்கு சில பிரச்சனைகள் வருது. இங்கே ராவணனுடைய சகோதரன் கரண் அவன் வந்து சில தொந்தரவு பண்ணுறான்னு சொல்லிட்டு சித்திரக்கூடத்தில் இருந்த மற்ற ரிஷிகள்லாம் சித்திரக்கூடத்தை விட்டு போயிடுவாங்க. அவங்க போனாலும் ராமர் கொஞ்ச நாள் சித்திரக்கூடத்தில் இருப்பார். இருந்தாலும் காலப்போக்கில் அவர் வந்து சரி நம்ம சித்திரக்கூடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி சரி நம்ம வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்திரிமுனிட்ட கேட்கலான்னு சொல்லி அத்திரிமுனிவையும் அனுசுயாவையும் சந்திக்கிறதுக்காக இப்படி போவார். இந்த பக்கம் அத்திரிமுனி அனுசுயாவுடைய ஆசிரமம் இருக்கு, அங்கே போவார். அங்கே போனால் அங்கே அனுசுயா சீதாதேவிக்கு ஒரு கற்புடைய பெண்மணி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற உபதேசத்தை சொல்லி தருவாங்க. சீதாதேவி சொல்லுவாங்க, ரொம்ப நன்றி, இந்த உபதேசத்தை தான் கோசலை எனக்கு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சி வச்சாங்க. அதுக்கு முன்னாடியே என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எங்கள் அம்மாவும் இதை எனக்கு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சி வச்சாங்க. இப்போ நீங்களும் இதே விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, நிச்சயமாக நான் இதை கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதி அளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அத்திரிமுனிட்ட ராமர் கேட்குறார், நாங்கள் சித்திரக்கூடத்துலேருந்து போகணும்னு பார்க்குறோம், எங்கே போகலாம்? அப்போ தேவர்கள் எல்லாரும் வந்து ஏற்கனவே அவங்களுடைய திட்டம் ராவணனை கொல்லணுங்கிறது, ராவணன் சீக்கிரமாக கொல்லப்படணும், ராவணனுடைய மரணத்தை துரிதப்படுத்துறதுக்காக அவங்க ராமர் தண்டகாரண்யத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுக்கிறாங்க. ராமரும் தண்டகாரண்யத்தை நோக்கி போகிறார். சித்திரக்கூடத்திலிருந்து ராமர் தண்டகாரண்யத்தை நோக்கி செல்கிறார். ஸ்ரீராமச்சந்திர பகவான் கீ ஜெய். சித்திரக்கூட் தாம் கீ ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜெய். ஹரே கிருஷ்ணா.